ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாரிணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி. அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. திருப்பாவை 11 பாசுரம் கத்துக்கரவை. இந்த பாசுர வியாக்கியானத்திலே நாயனார் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த விஷயங்களுக்கு விளக்கமாக வியாக்கியானம் அருளி செய்கிறார். முதலிலே கத்துக்கரவை என்ன? அதிலே பெரியவாச்சான் பிள்ளை எல்லாம் தலைநாகுகளாய் இருக்கை, இதுக்கு ஹேது நித்திய சூரிகள் பகவத் ஸ்பரிஷத்தாலே பஞ்சவிம்சதி வார்ஷிகராய் இருக்குமா போலே இப்பசுக்களும் கிருஷ்ணஸ்பரிஷத்தாலே கீழ் நோக்கி பிராயம் புகுகை என்று அருளி செய்கிறார். அதாவது இங்கே கன்று கறவை என்று வைத்துக்கொண்டு கறவை மாடுகளாக இருக்கிறது, ஆனாலும் பருவத்தை பார்த்தால் கன்று போலே இருக்கின்றன இந்த பசுக்கள். அதனாலே எல்லாம் தலைநாகுகளாக இருக்கை என்று முதலிலே அருளி செய்து அதற்கு என்ன காரணம் என்பதை அருளி செய்கிறார் பிரியவாச்சாமிலேயே. இதுக்கு ஹேது நித்தியசூரிகள் பகவத் ஸ்பர்ஷத்தாலே பஞ்சவிம்சதி வார்ஷிகராக இருக்குமா போலே இப்பசுக்களுக்கும் கிருஷ்ணஸ்பர்ஷத்தாலே கீழ் நோக்கி பிராயம் புகுகிறது என்ன புகுகை என்ன. அதாவது நித்தியசூரிகள் பரமதத்திலே அவர்களுக்கு எப்பொழுதுமே 25 வயது தான் என்று காட்டப்படுகிறது. அதை போல இந்த அது எதனாலே என்ன எம்பெருமானுடைய சம்பந்தத்தாலே அவர்களுக்கு அப்படி ஏற்படுகிறது, பரமதநாதனுடைய சம்பந்தத்தாலே. இங்கே கிருஷ்ணனுடைய ஸ்பர்ஷத்தாலே இந்த பசுக்களுக்கும் வயசானது கீழ் நோக்கி செல்கிறது என்ன குறைகிறது என்ன அருளி செய்கிறார். அதற்கு உடனேயே ஒரு பிரமாணத்தையும் பிரியவாச்சாமிலே அருளி செய்கிறார். பமாமி திருஷ்டுவாஜ புனர்யுவேவா என்ன ஸ்ரீராமாயணத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை பிரமாணமாக காட்டுகிறார். என்ன பகவத் ஸ்பர்ஷம் இழகிப்பதிக்க பண்ணுமிரே என்ன. இதே விஷயங்களை மேலும் நன்றாக விளக்கி அருளி செய்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். அவருடைய வியாக்கியானத்திலே கறக்கும் பருவமாக இருக்கச் செய்தே கன்று நாகாய் இருக்கை என கறக்கக்கூடிய பருவம் வந்துடுத்து, ஆனாலும் அது கன்றாக இருக்கிறதாம். பருவத்தை பார்த்தால் கன்றாகத்தான் இருக்கு, இளமையோடு இருக்கிறது இந்த மாடுகள். முக்தர் பஞ்சவிம்சதி வார்ஷிகராய் கீழ் நோக்கி வயசு புகுமா போலே இவையும் இலகி பதித்திருக்கும். இதுவும் அப்படியே பெரியவாச்சனுடைய வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அவர்கள் பரத்வானுசந்தானத்தாலே இவை மனுஷத்துவே பரனான கிருஷ்ணனுடைய ஸ்பரிஷத்தாலே என்ன. அங்கே இருக்கக்கூடியவன் நித்தியசூரிகள் முக்தர்கள் அவர்களெல்லாம் யார் அனுபவிக்கிறான்னா பரமதநாதனை அனுபவிக்கிறார்கள், எபெருமானுடைய மேன்மையை அனுசந்திக்கிறார்கள். அவர்களுக்கே இழகி பதிக்கிறதென்னால் இங்கே கண்ணன் மனுஷத்துவே பரனாக இருக்கான், மனுஷிய உருவத்தோடு வந்து அதிலேயும் பரனாக இருக்கக்கூடியவன் உயர்ந்தவனாக மேன்மையை உடையவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய ஸ்பரிஷத்தாலே இங்கே பசுக்களுக்கு வயசானது கீழ் நோக்கி செல்கிறது என்ன. மேலும் அருளிச்செயல் சந்தைகளை கொண்டு சில விஷயங்களை அருளி செய்கிறார். கன்று மேய்க்க பெற்றால் பசுக்களை பாரான், கன்று மேய்த்து இனிதுகந்தார், திவத்திலும் பசு நிறை மேய்ப்புவத்தி என்று பசு மேய்த்து உவக்கும் கன்று மேய்த்து இனிது உகக்கும். பாசுரங்களை பார்த்தால் கன்று மேய்த்து இனிதுகந்த காளா என்று திருடந்தாண்டக பாசுரம். கன்றுகளை மேய்ப்பதனாலே மிகவும் உகந்திருக்கிறான் எம்பெருமான் என்ன. ஆனால் பசுக்களை மேய்க்கும் பொழுது திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி என்ன அங்கே உகக்கிறானா, ஆனால் கன்றுகள் விஷயத்தில் மிகவும் உகக்கிறான் என்று தெரிகிறது. அதையே மேலும் விவரிக்கிறார். கன்று மேய்த்து இனிது உகக்கும் என்னும் பசு மேய்த்து உகக்கும். ரக்ஷய வர்க்கத்திலே தன் கைகால் நீட்ட மாட்டாதவர்களையிறே உகப்பது என சம்பிரதாய அர்த்தத்தை காட்டுகிறார். எதனால் எம்பெருமான் கன்றுகளை உகக்கிறான் பசுக்களை காட்டிலும் என்னால், ரக்ஷய வர்க்கத்திலே தன் கைகால் நீட்ட மாட்டாதவர்களையிறே உகப்பது அப்படின்னா தன்னுடைய ரக்ஷணத்திற்கீழே ஒதுங்குகிறவர்கள் அவர்கள் ஏதாவது தன்னை ரட்சிப்பதற்காக ஏதாவது காரியம் செய்தால் எம்பெருமானுக்கு பிடிக்காது. தன்னுடைய ரட்சகத்துவத்திலே ஒதுங்கி இருக்க வேணும் அந்த ரக்ஷய வர்க்கம். அப்படி இருக்கக்கூடியது கன்றுகள் தான். கன்றுகளுக்கு எப்படி புள்ளை மேய வேணும், எப்படி நீர் அருந்த வேணும்னு கூட தெரியாது. எம்பெருமான் தான் இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீர் ஓட்டியன்னு ஒரு கன்றுக்கு அவனை எப்படி நீரை பருக வேணும் என அப்படி இருந்து காட்டுவானாம், நாக்களை நக்கி காட்டுவான் எம்பெருமான். ஆனால் பசுக்களுக்கு தானே அது சென்று மேய்ந்து விடும், பிள்ளையும் மேயும். அதனால் அதை ரட்சிப்பதை காட்டிலும் அதோடு இருப்பதை காட்டிலும் கன்றை மேய்ப்பது அவனுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. இது சம்பிரதாய அர்த்தத்தையும் காட்டி அருள் இருக்கிறார். அதை போலவே நாமும் நம்முடைய ரட்சணத்திலே எதுவும் செய்யாமல் கைவாங்கி எம்பெருமானே ரட்சகனாக கொண்டு அவன் கை பார்த்திருக்க வேணும் என்கிற சாஸ்திரார்த்தத்தை இங்கே அருளி செய்கிறார் நாயனார். மேலும் கன்று மேய்க்கை ஒருதலையானால் பசுக்களும் நித்தியசூரிகள் ஸ்தானேயாம் இத்தனை. நித்தியசூரிகளை போல அந்த பசுக்கள் ஆயிடுமாம். எம்பெருமான் கன்றுகளை மேய்க்கிறதுங்கிறத பார்த்தா பசுக்கள்லாம் அப்போ நித்தியசூரிகளுடைய ஸ்தானத்திலே இருக்கும் என காட்டுகிறார். காளாய் கன்று மேய்த்து நிதந்த காளாய் அவற்றையும் இலகி பதிப்பித்து அவரோற்றை சம்பந்தத்தாலே தானும் இலகி பதித்திருக்கும் என. கன்று மேய்த்துன்னு பருவத்திலே இளமையாக உடைய கன்றுகளை எம்பெருமான் மேய்க்கிறான். அதனால் அவன் என்ன ஆறான்னா காளை பருவம், அவனுடைய பருவமும் விலகி பதித்திருக்கு என்று காட்டப்படுகிறது. இதற்கு உடனேயே ஒரு பிரமாணம் எடுத்து காட்டுகிறார் அழிவுநாள பெருமாள் நாயனார். வத்ச மத்திய கதம் பாலம் என்று இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே வரக்கூடிய ஸ்லோகம். அக்ரூரர் கண்ணனை அழைத்து வர வேணும், மதுராபட்டணத்துக்கு அழைத்து வர வேணும் என்று சொல்லுகிறார். கண்ணனை சேவிக்கிறார். அப்பொழுது கண்ணன் எப்படி இருந்தான், எங்கே இருந்தான் என்பதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்படுகிறது. வத்ச மத்திய கதம் பாலம் என்று கன்றுகளுக்கு நடுவிலே எம்பெருமான் இருந்தானாம். அப்பொழுது தொழுவத்திலே இருந்திருக்கிறான். வத்ச மத்திய என்று கன்றுகளுக்கு நடுவே கதம் பாலம் என்று இருக்கு. பாலம்னு அவனுடைய பருவமானது எம்பெருமானுடைய பருவம் சொல்லப்பட்டது. அதனாலே இந்த கன்றுகளோடு சேர்ந்து இருப்பதனாலே அவனும் விலகி பதித்திருக்கிறான் என்று உடனேயே அதற்கு தகுந்த பிரமாணத்தையும் எடுத்து காட்டுகிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அதுவும் கிருஷ்ணாவதார விஷயமாகவே இருக்கக்கூடிய பிரமாணத்தையாக காட்டி அருளியிருக்கிறார் என்பதை நாம் நோக்க வேணும். மேலும் பெரியவாச்சான் பிள்ளை காட்டிய அதே பிரமாணத்தையும் அருளி செய்கிறார். பவாமி திருஷ்டுவாச்ச புனர்யுவேவா, சக்கரவர்த்தி இலகினார் போலே என்ன. பவாமி திருஷ்டுவாச்ச புனர்யுவேவா இந்த ஸ்லோகமானது ஆழியழா என்கிற திருவாய்மொழியின் பிரவேசத்திலே நம்பிள்ளையாலே வியாக்கியானத்தில் எடுத்து ஆளப்பட்டு நம்பிள்ளையே அதற்கு அர்த்தமும் அருளி செய்கிறார். நந்தாமி பஷ்யன்னபி தரிஷனேனா பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவா ஸ்லோகம். அது ராமனை பார்த்த உடனே எனக்கு இளமையானது திரும்புகிறது என்று தசரதன் சக்கரவர்த்தி தெரிவிக்கிறாராம். கம்பீரமாக எம்பெருமான் நடந்து வருகிறான். அலங்கிருதம் என்று நன்றாக அலங்கரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாவிரஜந்தம் நந்தாமி பஷ்யன்னபி தரிசனேனா பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவா. தேவகுமாரனை போல ஸ்கந்தனை போல உருவத்தை உடையவனாம், அலங்கரிக்கப்பட்டவனாம். இங்கே ரிஷி கறி பூசுகிறார் என ஆச்சாரியர்கள் அருள் செய்வர். என்ன தேவகுமாரனை போலத்தான் பெருமாளா அப்படின்னா, இல்லை அவனுக்கு அதிக அழகு அதிகம்தான், ஆனால் திருஷ்டி வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது, அதனால் கறி பூசுகிறார்னு அருளி செய்வர் ஆச்சாரியர்கள். அலங்கிருதம் அலங்காரம் பண்ணிட்டா ஸ்கந்தன் ராமனுடைய அழகுக்கு எதிரே நிற்க முடியாதான். அலங்கிருதம் தம் சுதம் ஆபிரஜந்தம் இப்படி கம்பீரமாக எம்பெருமான் நடந்து வருகிறான். வரத நெஞ்சாலே நினைத்தாலே ஆனந்தமானது ஏற்படுகிறது தசரதனுக்கு. நந்தாமி பஷ்யன்னபி தரிசனேனா, மேலும் கண்ணால் பார்த்து விட்டாள் என்ன ஆறுது அப்படின்னா, பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவா என கண்டால் மறுபடியும் வாலிபனாகவே ஆகிவிடுகிறேன் சக்கரவர்த்தி ராமனை போல ஆகிவிட்டாராம். இவருக்கு 60,000 வயசு சக்கரவர்த்திக்கு, ஆனால் பெருமாளுக்கு மிகவும் சிறிய பருவம். அந்த பருவத்தை உடையவனாக தசரதன் சக்கரவர்த்தியே ஆகிவிட்டேன் என தெரிவிக்கிறார் அங்கே. மேலும் இந்த கன்றுகளை ஏன் எம்பெருமான் விரும்புகிறான், பசுக்களை ஏன் விரும்புகிறான் என்பதற்கு வியாக்கியானத்திலே சில விஷயங்களை அருள் செய்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இவனுக்கு கண்ணழிக்கலாம்படி புக்க விடத்தே புக்கு, புறப்பட்ட விடத்தே புறப்பட்டு, இவனுக்கு முன்னோட்டு கொடுக்கவற்றாய் இவனுக்கு ஒதுங்குகைக்கு நிழலாயிரே இருப்பது, இட்டமான பசுக்கள் என்று நாச்சியார் திருமொழியிலிருந்து ஒரு பாசுரத்தை மேற்கோளாக காட்டுகிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். அதாவது எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்கள் கோபியர்கள். அவர்களை காண எம்பெருமான் செல்ல வேணும், அவர்களை அழைக்க வேணும். அப்படின்னா எம்பெருமான் என்ன பண்ணுவான், பசுக்களை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அனுப்பிவிடுவான். பிறகு திரும்பி வருவதற்காக புல்லாங்குழல் ஊதுவது போல் புல்லாங்குழலை எடுத்து இசைப்பானாம். அது பசுக்களை வர சொல்வதற்காகனு எல்லாரும் நினைக்கட்டும், ஆனால் உண்மையிலே அந்த பெண்கள் எம்பெருமானிடத்திலே வர வேணும் என்பதற்காக புல்லாங்குழலை இசைக்கிறான். யாராவது கேட்டால் பசுக்கள் வருவதற்காக நான் இசைக்கிறேன் என்று தெரிவிப்பனாம். அதனாலே பசுக்களை மிகவும் விரும்புகிறான் எம்பெருமான். ஏன்னா எம்பெருமானையும் அந்த கோபிகைகளையும் இணைக்கக்கூடியது இந்த பசுக்கள், அதற்கு உதவி செய்கின்றன. அதனாலே இந்த பசுக்கள் மேலே எம்பெருமானுக்கு ஆதரம் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஒதுங்குகைக்கு நிழலாயிரே இருப்பது என்று அருள் செய்கிறார். அதாவது எம்பெருமான் நேரம் கழித்து வந்தால் தாய் தந்தையர் கேட்பார்களாம், ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுத்து அப்படின்னு. கேட்கும்போது பசுக்கள்லாம் எங்கேயோ போயிடுத்து, தேடி வருவதற்கு நேரமாகிவிட்டதுன்னு இப்படி சாக்கு சொல்லுவதற்கும் இந்த பசுக்கள் உதவி செய்கின்றன. அதனாலே இட்டமான பசுக்கள் என்று சில விஷயங்களை ரசமாக அருள் செய்கிறார். மேலும் இந்த பசுக்கள் எவ்வளவு இருக்குன்னா அது எண்ணவே முடியாது, அவ்வளவு இருக்கு. கணங்கள் பல, கத்துக்கறவை கணங்கள் பல. தனியத்தனியாக ஒன்றையும் எண்ண முடியாதுங்கிறது மட்டுமல்ல, சமூகங்களாலும் எண்ண முடியாது. என்ன கூட்டம், எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு கூட எண்ண முடியாது. கூட்டம் கூட்டமாக பல மாடுகள் இருக்கு, எவ்வளவு கூட்டம்னு கூட எண்ண முடியாது, அவ்வளவு நிறைய இருக்கு. அதற்கு பிரமாணம் பல எடுத்து ஆழ்கிறார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் என்னுமா போலே பல வெண்ணுமித்தனை என அருள் செய்கிறார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான். இது பிராட்டி லங்கையில் இருக்கும் பொழுது திருவடியானவர் ஸ்ரீராமாயணத்தை மரத்தின் மேலே இருந்து அருள் செய்கிறார். அப்பொழுது ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் என்ன ஸ்லோகம், தசரதன்னு ராஜா, அவனுக்கு நிறைய தேர் குஞ்சராயின்னு யானை, வாஜிமான்னு நிறைய குதிரைப்படை, என்ன தேர் என்ன யானை என்ன குதிரைப்படைகள் என்ன இவெல்லாம் நிறைய இருக்கான். இதோடு கூடியவனாக தசரதன் இருக்கிறான் என்று பலன் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதையே தான் இங்கே கற்றுக்கறவை கணங்கள் பலா என்று. மேலும் கணங்கள் பலா நாராகா என்று ஆத்ம சமூகங்கள் பலா ரிங்ஷயேன்னு தாத்து, ரா என்கிற அக்ஷரம் அது அழியக்கூடிய பொருள்களை காட்டுகிறது. ந ர என்னால் நர என்னால் அழியாத வஸ்து என்ன அர்த்தம். நாரா என்னால் அதனுடைய பன்மை வஸ்துக்கள். நாராகா என்ன வஸ்துக்களினுடைய திரள், நித்தியமான வஸ்துக்களினுடைய திரள். இதுன்னு மூன்று படியிலே இவ்விஷயங்களை நாம் காணலாம். ஆக நாராகா என்று ஆத்ம சமூகங்கள் பலா. அதே போல பகூனாம் எம்பெருமானுடைய அவதாரங்கள் எவ்வளவுன்னா சொல்ல முடியாது, எவ்வளவோ பிறவிகள் எம்பெருமானுக்கு அவதாரங்கள். பகூனின்னு எம்பெருமான் தெரிவிக்கிறான். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே என்னும் எம்பெருமான் அருள் செய்கிறான். இங்கே மூன்று பிரமாணங்கள், நாராகா பகூனாம் பற்பல் ஆயிரம் உயிர் என்று ஆத்மாக்களுக்கு சங்கை உண்டாகிலும், ஆத்மாக்கள் எண்ணிறந்தவை எண்ண முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மூணு பிரமாணங்கள்ல பார்த்தோம். நாராகா என்னும் பகூனாம்னு ஜீவாத்மாக்களுடைய பிறவியும் சொல்லலாம், அல்லது பற்பல் ஆயிரம் உயிர் என ஆழ்வாரும் அருள் செய்கிறார். இப்படி ஜீவாத்மாக்கள் பல இருக்கின்றன, அதை ஒருவேளை எண்ணினாலும் எண்ணலாம். பகவோன்றிருப்ப கல்யாண குணாகா என்னும் பகவோ துர்லபாஸ் செய்வ எண்ணில் பல்குணங்கள் என்று சொல்லுகிற பகவத்குணங்களுக்கு எல்லையுண்டாகிலும் இப்பசுக்களுக்கு எல்லை இல்லை. ஒருவேளை ஆத்மாக்களை எண்ணி முடித்தாலும் எண்ணி முடிக்கலாம். அதே போல எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அது எண்ணிறந்தவை. பகவோன்றிருப்ப கல்யாண குணாகா என்று ஸ்ரீராமாயணத்திலேயும், பகவோ துர்லபாஸ் செய்வ ஏத்வயா கீர்த்திதா குணகா என்று ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எவ்வளவோ கல்யாண குணங்கள் எம்பெருமான்ட்ட இருக்கு. ஆழ்வாரும் எண்ணில் பல்குணங்கள் என அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட குணங்களுக்கு ஒரு எல்லை இருந்தாலும் கூட இந்த பசுக்களை எண்ண முடியாது, எல்லை இல்லை என. ஆக பெரியவாச்சான்பளை மிகவும் சுருக்கமாக அருளி செய்த விஷயங்களை விளக்கமாக பல மேற்கோள்களையெல்லாம் காட்டி பாசுரங்கள் மற்றும் புராண ஸ்லோகங்கள் இத்திகாச ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து காட்டி விளக்கி அருளினார். கற்றுக்கரவை என்பதையும் கணங்கள் பல என்பதையும், மேலும் கரந்து என்று இருக்கு. கேயம் பல உதாகரணங்கள் காட்டுகிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். அநேக ரித்விக்குகள் செய்ய கடவ சடங்கை அதில் கூர்மையுடையான் ஒருவன் செய்யுமா போலேயும். ஏன்னா நிறைய ரித்விக்குகள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு யாகம் இருக்குது, அதை நல்ல ஞானமுடைய ஒருவனே செய்யுமா போலே. பிராமணர் வேதத்தை அடைய அதிகரிக்குமா போலே. ஏன்னா தங்களுடைய வேத பாகத்தை ஒருவன் முழுவதுமாக அத்தியானம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். சதுர்வேதிகள் என்ன திரிவேதி என்ன பல பேர் இருந்திருக்கிறார்கள், வேதத்தை முழுவதுமாக அத்தியனம் செய்தவர்கள். அதைப்போலேயும் க்ஷத்திரியன் பருவம் நிரம்புவதற்கு முன்னே யுத்தத்திலே நிலவனாமா போலேயும். என்ன ஒரு க்ஷத்திரியன் ஒருவன், அவனுக்கு யுத்தம் பண்ணக்கூடிய வயசானது ஏற்படவில்லை, அதற்கு முன்னாடியே யுத்தத்திலே நிலவன் கை சேர்ந்தவனாக இருப்பது போலேயும். இது பெருமாள் விஷயத்திலே காணலாம். விஸ்வாமித்ரர் யாக சம்ரக்ஷணத்துக்காக பெருமாளை அழைப்பதற்காக தசரதன் சக்கரவர்த்தி இடத்திலே செல்லுகிறார். இப்பொழுது சக்கரவர்த்தி தெரிவிக்கிறார், ஊன ஷோடச வருஷோமே என்ன, அவனுக்கு 16 வயதுகள் கூட வயது கூட நிரம்பவில்லை என்று அருளி செய்து என்ன சொன்னார் சக்கரவர்த்தி. அப்பொழுதே தாடகையை வதம் பண்ணினார் எம்பெருமான். தாடகையர்களான சுபாகுவை கொன்று மாரீச்சனை ஓட்டி இப்படி பராக்கிரமம் மிகுந்த செயல்களை பருவம் நிரம்புவதற்கு முன்னாடியே எம்பெருமான் செய்திருக்கிறான். இப்படி க்ஷத்திரியன் பருவம் நிரம்புவதற்கு முன்னே யுத்தத்திலே நிலவனாமா போலேயும். மேலும் ஈஸ்வரன் ஒருவனுமே சர்வாத்மாக்களினுடையவும் கர்மானுகுணமாக நாமரூபங்களை பண்ணி நியமனாதிகளை பண்ணுமா போலேயும். எம்பெருமான் எப்படி தான் ஒருவனாக இருந்து எல்லா ஆத்மாக்களினுடைய கர்மங்களுக்கு அனுகுணமாக தகுந்ததாக அவர்களுக்கு பெயரையும் உடம்பையும் கொடுத்து நியமனம் பண்ணுகிறான் எம்பெருமான். இப்படி தனி ஒருவனாக இருந்து கொண்டு இத்தனை காரியங்களையும் செய்கிறானே, அதைப்போலவும் பசுக்கள் அநேகமாகிலும் ஜாதியில் மெய்ப்பாட்டாலும் ஜாத்யுஜித விருத்தி ஆகையாலும் ஒருத்தனே அடங்க கறக்கவல்ல சாமர்த்தியம் என்று, அவ்வளவு பசுக்கள் கறவ மாடுகளையும் இந்த ஒருவன் கோவலன் இருக்கிறானே அவன் ஒருவனாக கறக்கிறானாம். அது எப்படி இருக்கிறதுன்னா அதற்கு பல உதாரணங்கள், நிறைய ரித்விக்குகள் சேர்ந்து செய்ய வேண்டிய யாகத்தை ஒருவனாக செய்வது போலேயும், அதே போல பிராமணர் வேதத்தை முழுவதுமாக கற்றுக்கொள்வது போலேயும், க்ஷத்திரியன் பருவதம் நிரம்புவதற்கு முன்னாடியே யுத்தத்திலே கைதேர்ந்தவனாக இருப்பது போலவும், கடைசியில் எம்பெருமானையே திருஷ்டாந்தமாக காட்டுகிறார். எம்பெருமான் ஒருவனாகவே இருந்து கொண்டு இந்த எல்லா ஆத்மாக்களுடைய கர்மங்களுக்கு தகுந்தபடி பெயரையும் உருவத்தையும் கொடுத்து அவர்கள் அனைவரையும் நியமிக்கிறானே, அதைப்போல பசுக்கள் இவ்வளவு இருந்தாலும் தன்னுடைய ஜாதியில் மெய்ப்பாட்டாலும் இப்படி ஒருத்தனே அடக்கி கறக்கவல்ல சாமர்த்தியம். அரியது செய்யவல்ல குடியிலே பிறந்தோமென்னா உன்னையல்லது அறியாத எங்களுக்கு அரியையாக ஒண்ணாதுகான் என்று மேலும் ரசமாக அருளி செய்கிறார். இப்படி யாராலும் செய்ய முடியாத ஒரு குலத்திலே இந்த பெண் பிறந்திருக்கிறாள். எங்களுக்கு உன்னை தவிர வேற யாரையும் தெரியாது, எங்களுக்கு நீ அரியை ஆகிவிடாதே, கிடைக்காதவளாக ஆகிவிடக்கூடாது என்று ரசமாக அருளி செய்கிறார். மேலும் செற்றார் திரளழியா சென்னு செரு செய்யும் குற்றமுன்னில்லாத கோவலன். இன்னும் செற்றார் என்னால் விரோதிகள், திரளழிய அவர்களுடைய திரளானது போகும்படியாக சென்னு செருச்சையும் அவர்கள் இருந்த இடத்திலே சென்று யுத்தத்தை செய்யக்கூடியவர் இவர் என்ன இருக்கிறது. அங்கே வியாக்கியானத்திலே மேலும் சில விஷயங்களை அருளி செய்கிறார். சத்ருக்கள் ஆகிறார் கிருஷ்ணனுடைய மினுக்கம் பொறாதவர்கள். சத்ரோ சகாசாது சம்பிராப்தா என்று ராவண சகாசத்தில் நின்னும் வந்தான் என்னாதே, நம் எதிரியான பையல் ஓலக்கத்தில் நின்னும் வந்தான் என்று அங்கத பெருமாள் பேசினார் போலே என்று ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டி அருள்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். அதாவது இவர்களுக்கு சத்ருக்கள் யாருன்னா, எம்பெருமானுக்கு யார் சத்ருவோ, எம்பெருமானுடைய பெருமையை யார் பொறுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த கோபர்களுக்கு சத்ருவோ என்ன. அதற்கு ஒரு திருஷ்டாந்தம், ஸ்ரீராமாயணத்திலே விபீஷண ஆழ்வான் ராவணன் இடத்திலிருந்து பெருமாள் கோஷ்டிக்கு வருகிறான். வரும்பொழுது அங்கதன் தெரிவிக்கிறான் பெருமாள் இடத்திலே அவன் எதிரி தேசத்திலிருந்து வந்திருக்கிறான், எதிரிடத்திலிருந்து வந்திருக்கிறான் என்று தெரிவிக்கிறான். நான் அங்கத பெருமாளுக்கு இவன் ஒன்றும் எதிரி கிடையாது, விபீஷணன். ராமனுக்குத்தான் எதிரி. ஆனாலும் நம் எதிரியான என்ன நம் எதிரியான பையல் ஓலக்கத்தில் நின்னும், அதாவது ராவணனுடைய ஓலக்கத்தில் நின்னும் வந்தான் என்று அங்கத பெருமாள் பேசினாராம். ஒரு வகையில் பார்த்தா ராவணனுக்கும் வாலிக்கும் நட்பு உண்டு. அந்த வாலியினுடைய மகன்தான் அங்கதன். ஆனாலும் பெருமாளை விரோதித்ததினாலே தனக்கு விரோதியாக எண்ணினான். மேலும் ஆண்டாளும் இவ்வூரில் சமிருத்தி பெறாதவர்களை சத்ருக்கள் என்கிறாள். இனி இங்கே ஆண்டாள் அருளி செய்வது செத்தார் என்று எம்பெருமானுடைய இந்த திவ்யதேசம் இருக்கே திருவாய்ப்பாடி அதில் இருக்கக்கூடிய செழிப்பை பொறாதவர்கள் அவர்கள் சத்ருக்கள் என்ன நாய்ச்சியார் அருளி செய்கிறாளாம். பகவத் சமிருத்தி பொறாதார் பாகவதர்களுக்கு சத்ருக்கள், பாகவத சமிருத்தி பொறாதவர்கள் எம்பெருமானுக்கு சத்ருக்கள் என சேர பிடித்து அருளி செய்கிறார். இங்கே செற்றார் என்பது கம்சன் தான். இந்த பாகவத அபசாரமும் பட்டிருக்கிறான், பகவத அபசாரமும் பட்டிருக்கிறான், இரண்டும் உண்டிரே கம்சனுக்கு என அருளி செய்து அதற்கு பிரமாணமாக தீயபுந்தி கஞ்சன் என்று எம்பெருமானிடத்திலே தீயபுந்தி கொண்டவன் கஞ்சன். அது மேலும் சாதுசனத்தை நலியும் என தேவகி வசுதேவர் முதலானவர்களையும் நலிந்திருக்கிறான். ஆக பாகவதர்களான வசுதேவர் தேவகி அவர்களையும் நலிந்திருக்கிறான், எம்பெருமானிடத்திலையும் உபசாரப்பட்டிருக்கிறான் தீயபுந்தி கஞ்சன். அதனால் ரெண்டு அபசாரமும் இருக்கு அப்படின்னு காட்டி மேலும் பாண்டவர்களுக்கு சத்ருக்கள் நமக்கு சத்ருக்கள் என்ன இது எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை. துஷதன்னம் ந போக்தவ்யம் துஷந்தம் நைவ போஜயேத்து பாண்டவான் துஷசே ராஜன்னு மமப்பிராணாகி பாண்டவாகா பெருமாள் தூது எழுந்தருள்கிறார். அப்பொழுது விதனனுடைய திருமாளிகளிலே தங்கி அங்கே அமுது செய்கிறார். உடனே துரியோதனன் கேட்கிறானா, எதனாலே தாழ்ந்தவனான விதுராழ்வானுடைய இல்லத்திலே சாப்பிட்டாயின்னு கேட்க, துஷதன்னம் ந போக்தவ்யம் என எதிரிகளுடைய வீட்டிலே சாப்பிடக்கூடாது, எதிரிகளுக்கு உணவும் அளிக்கக்கூடாது. துரியோதனன் கேட்டானா, நான் என்ன விரோதியா, எனக்கும் உனக்கும் என்ன பகை, எனக்கும் பாண்டவர்களுக்கும் பங்காளி சண்டை, உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்க, பாண்டவான் விசுவசேராஜன் நீ பாண்டவர்களை தேசிக்கிறாய், மம பிராணாகி பாண்டவாக என்னுடைய பிராணன் போன்றவர்கள் பாண்டவர்கள் என்ன எம்பெருமான் அருளி செய்கிறான். ஆக பாண்டவர்களுக்கு சத்ருவாக துரியோதனன் இருந்ததினாலே தனக்கும் சத்ரு என்று தெரிவிக்கிறான். என்ன இவ்விஷயங்களையெல்லாம் செற்றார் என்கிற இடத்திலே பிரமாணங்களாக எடுத்து காட்டுகிறார் அழகமணவாள பெருமாள் நாயனார். ஆக கர்த்தக்கரவை என்கிற இடத்திலே பெரியவாச்சான்பிளே அருளி செய்த வியாக்கியானத்திற்கு விளக்கமாக பல விஷயங்களை எடுத்து, அதே போல் இதிகாச புராணங்களிலிருந்தும் ஆழ்வாருடைய அருளி செயல்களிலிருந்தும் பல பிரமாணங்களை மேற்கோளாக அருளி செய்திருக்கிறார் அழகமணவாள பெருமாள் நாயனார் என்பதை பார்த்தோம். மேலும் ரசமான விஷயங்கள் சம்பிரதாய அர்த்தங்கள் அவையும் காட்டப்பெற்றன. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.